කරු මුනිර් මුලා ෆර්ම් එමෙතුමා ඔබතුමාට විනාඩි 10ක කාලයක් තියෙනවා.
ස්තුතියි. පාර්ලිමේන්තුවේ කතාව ස්තුති සභාපතිතුමිය. මම හිතන්නේ ඇත්තටම මට කලින් කතා කරපු කෙනාගේ කතාව ඇහුව නම් තමන් කොතරම් පාරිශුද්ධයි. මම හිතන්නේ අනුත් සියලු දෙනා පිළිබඳව කියන වචනය පාවිච්චි කරා. මම හිතන්නේ ඇත්තටම හදිස්සි නීතිය පිළිබඳව ඇයි මෙතරම් කෑකෝ ගසීම් බිය පළ කරන්න කියන එක ප්‍රශ්නාර්ථයක්. මම හිතන්නේ විපක්ෂයේ නියෝජනය කරන සියලු දෙනාම හදිස්සි නීතිය පිළිබඳව මෙතරම් බියකින් කතා කරන එක සාධාරණයි. ඊට හේතුව තමයි ඉතිහාසය තුළ අපි දැකපු දෙයක් තමයි ඉතිහාසයේ පෙරලා නිවරදිව කියවා බැලුවා නම් ওই විපක්ෂයේ ඉන්න සියලුම දෙනා බලයේ ඉන්නකොට හදිස්සි නීතිය මුවාවෙන් මොනතරම් කැත විදිහට මජර විදිහට මේ රටේ ඒ නීති කඩාගෙන වැඩ කරාද කියන එක සිහිබුද්ධියක් තිබෙන සාධාරණව හිතන ඕනම කෙනෙකුට දන්නා දෙයක්. අපි දන්නවා විශේෂයෙන් ඒක අපේ රටේ නිදහස් මාධ්‍යවේදීන්ගෙන් විමසා සිටියනම් අතීතයේ ඒ හදිස්සි නීතිය පාවිච්චි කරලා අපි දන්නවා ඉතිහාසයේ පුරාවටම තමන්ගේ බලය රැකගන්න බලය අවභාවිතා කරලා තවදුරටත් ඒක රැක ගැනීම සඳහා තමයි ඉතිහාසයේ පුරාවටම පාවිච්චි කරේ. ඒක ජයාර ජයවර්ධන වෙන්න පුළුවන්, 88 89 කාලයේ වෙන්න පුළුවන්, 83 ජූලි කාලයේ වෙන්න පුළුවන්. අද දිත්වා කුණාටුය නිසා අපි පිළිගන්නවා, අපි හැම කෙනාම පිළිගන්නවා මුළු රටම විශාල විනාශයකට ගොදුරු වුණා. ආපදා තත්ත්වයකට පත් වුණා. මේ වෙලාවේ රජය අපි පත් වෙලා හදිස්සි නීතිය පළවෙනි වතාවට සම්මත කරගන්නේ ඇයි? මේ බිඳ වැටිච්ච, කඩා වැටිච්ච, ආපදාවට පත්වෙච්ච මේ රටේ ජනතාව නැවත ශ්‍රණිකව ශීඝ්‍රයෙන් ඔවුන්ව නගා සිටීම සඳහා අවශ්‍ය පරිසරය ගොඩනගා ගැනීමට. මෙතන කතා කරන හැම කෙනාම දන්නවා කොතරම් දුරට විශේෂයෙන් ඒක පාවිච්චි කරලා අදටත් ඒ හදිස්සි නීතිය ඔස්සේ දිත්වා නිසා ආපදාවට පත්වෙච්ච, හානියට පත්වෙච්ච උදවිය නැවත ගොඩනැගීම සඳහා අවශ්‍ය පියවර ගනිමින් ඉන්නවා. ඒ නිසා තමයි අපට පුළුවන් වුණේ ගාල්ලෙන් මහනුවරට, කළුතරෙන් නුවරලියට, ඒ වගේම හම්බන්තොටෙන් තවත් ප්‍රදේශවලට යවලා පළාත් පාලන ආයතන හරහා වැඩ ගනිමින් ඉතා ඉක්මනින්ම ඒ ජනතාව නැවත යථා ඒ ඔවුන්ගේ යථා ජීවිතයට පත් කරන්න අපට පුළුවන් වුණා. එනිසා අපිට විපක්ෂයට කවදාවත් කිසිම අවස්ථාවක දෑත් දික් කරලා ඇඟිලි දික් කරලා අපට චෝදනා කරන්න බෑ. හදිස්සි නීතිය තුලින් වැරදි විදිහට එදා ඒ රජයන් වැරදි විදිහට මාධ්‍ය මර්ධනය කරලා ජනතාව මර්ධනය කරලා තමන්ගේ බලය රැකගන්න වැඩ කළාසේ අපේ ආණ්ඩුව කිසිම අවස්ථාවක කටයුතු කළේ නැහැ කියන එක විපක්ෂය විතරක් නෙවෙයි මේ රටේ හෘද සාක්ෂියක් තියෙන හැම කෙනාම දන්නවා. ඒ වගේම තමයි අද හදිස්සි නීතිය පිළිබඳ කලබල වෙලා කතා කරන අයට මම කියන්න කැමති 2017 යහපාලන ආණ්ඩුවේ මීතොට මුල්ල කුණු කන්ද කඩා වැටෙනකොට මුළු රටෙම දිත්වා වගේ ආපදා තත්ත්වයක් ඇති උනේ නැහැ. මීතොට මුල්ල කුණු කන්ද කඩා වැටිච්ච ගමන් රටේ හදිස්සි නීතියක් පත් කරන තත්ත්වයකට පත් වුණා. එනිසා කොතරම් සදාචාර සම්පන්න අයිතියක් තිබෙනවද මේ මොහොතේ ඒ හදිස්සි නීතිය පිළිබඳව මතක් කරන්න කියන එක මං ඉතාමත්ම ගෞරවයෙන් මතක් කරන්න කැමතියි. ඒ විතරක් නෙවෙයි, මෙතන විපක්ෂ මන්ත්‍රීවරයෙක් සඳහන් කළා අපේ රටේ පරිසර දූෂණය පිළිබඳව ලෝකේ අද වෙනකොටත් අපි ඉහළම තැනක වැජබෙනවයි කියන කාරණා මතු කරා. මම හිතන්නේ ඒ තුළම මම හිතන්නේ තමන්ගේ හෘද සාක්ෂියට තට්ටු කරලා තමන් කොතරම් කාලයක් බලයේ ඉන්නකොට තමන් බලයේ ඉන්නකොටත් කොතරම් කාලයක් තුළ ඒ පරිසර විනාශකාරී තීන්දුව තීරණ අරන් තිබෙනවාද කියන එක තමන් නියෝජනය කරපු ආණ්ඩු ඒ පිළිබඳව සලකා බලන එක ඉතා වැදගත් කියලා කියනවා. පරිසර විතරක් නෙවෙයි අපේ රටේ බලය ඉතාමත්ව දූෂිත විදිහට පාවිච්චි කරලා වංචාව දූෂණය අතින් රට ඉහළම තැනකට ඔසවා තිබුණු යුගයක අපිට මේ අවුරුද්දක් කාලය තුළ ඒ වංචාව දූෂණයෙන් අපේ රට පිරිසුදු කරන්න අපට හැකියාව ලබා අපිට පුළුවන් වුණා. ඒ නිසා මම හිතන්නේ මේ හදිස්සි නීතිය ඔස්සේ අදටත් වර්තමාන ආණ්ඩුව ඒ උත්සාහ දරන්නේ ඒ ආපදාවට පත්වෙච්ච ජනතාව නැවත නගා සිටීමට කියන කාරණාව මතක් කරන කැමතියි. அதே போன்று இந்த சந்தர்ப்பத்திலே ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே கூக்கரில் இட்டு குறிப்பாக மன்னார் புத்தளம் பாதை சம்பந்தமாக மன்னார் புத்தள பாதை திறப்பு சம்பந்தமாக அரசியல் மனச்சாட்சி எமக்கு இருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டார் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர். நான் அவரிடம் பணிவாக வேண்டிக் கொள்கின்றேன், அரசியல் மனச்சாட்சி அவரிடம் இருக்கின்றதா இல்லையா என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவரும் நன்றாக அறிந்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் இன்று எமது அரசாங்கம் இந்த பாதையை மூடியதாக பிழையாக இந்த நாட்டு மக்களை வழி நடாத்த முயற்சிக்கின்ற இவர் கடந்த காலங்களில் கடந்த 25 வருடமாக பாராளுமன்றத்திலே பலமான கேபினட் அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொண்டு பதவியேற்று செயற்படுகின்ற போது ஏன் அந்த பாதையை சிறந்த முறையிலே செப்பனிட்டு திறக்க முடியாமல் போனது? நாம் அறிந்த விடயம்தான். பசில் ராஜபக்ஷ அவர்களுடன் இந்த நாட்டில் உள்ள அனைவரும் அறிந்த விடயம். பசில் ராஜபக்ஷ அவர்களுடன் இணைந்து எவ்வாறு என்னென்ன விடயங்களை மேற்கொண்டார்கள் என்பது இன்று மக்கள் சமூக வலைதளங்களிலே மிக தெளிவாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்திலே குறித்த அந்த வழக்கின் போது இந்த விடயத்தை இந்த இடத்திலே நான் வாசிக்கின்றேன். அவரது நிலைப்பாடு என்னவாக இருந்தது? இத்தகைய சூழ்நிலைகளில் 4வது பதிலளிப்பாளர் சார்பில் முன்னிலையான கட்டறிந்த சட்டத்தரணி முதல் பதிலளிப்பாளரால் எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கு நாம் எந்தவித தடையும் ஏற்படுத்தவில்லை என நீதிமன்றத்துக்கு அறிவித்தார். எனவே அங்கு ஒரு விடயத்தை கூறிவிட்டு நீதிமன்றத்தில் ஒரு விடயத்தை கூறிவிட்டு பாராளுமன்றத்திலே இன்னொரு விடயத்தை கூறுகின்றார். நேற்றைய காலையில் அமைச்சர் பிமல் ரத்நாயக் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் காதர் மஸ்தான் அவர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கின்ற போது அந்த பாதை சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, நாம் உண்மையிலே அந்த பிரதேசத்தில் வாழ்கின்ற மக்களுடைய பிரச்சினை, அதனை கண்டிப்பாக உண்மையிலே அந்த பாதை சம்பந்தமான அரசாங்கத்தின் நிலைப்பாடை பற்றி தெளிவாக நேற்று காலை மிக விரிவாக இந்த பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்தார். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் காதர் மஸ்தான் பாராளுமன்ற உறுப்பினர் கூட அரசாங்கத்துக்கு நன்றி தெரிவித்திருந்தார். எனவே இந்த அரசாங்கம் குறிப்பாக இவர்கள் கதைப்பதற்கு முன்னால் இந்த விடயம் பற்றி நாங்கள் நன்றாக கதைத்திருக்கின்றோம். எனவே இன்று அரசியல் ரீதியாக அனாதையாக்கப்பட்டிருப்பதால் எனவே மக்களை மீண்டும் மீண்டும் இதே கடந்த 20 வருடங்கள் அதற்கு மேலால் இந்த பாதையை வைத்து தொடர்ந்தும் அரசியல் செய்கின்ற நிலைக்கு சிலர் தள்ளப்பட்டிருப்பது வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனது உரை முடிந்ததன் பின்னர் உங்களது பாயிண்டர் ஓவரே கேட்கலாம்.
உங்கள்ட்ட தான் அந்த கேள்வி. நீங்க பேரை சொல்லி இப்ப நீதிமன்ற தீர்ப்பை நீங்க அதுல சொல்லியிருக்கீங்க, அது யாரு ஒப்புக்கொண்டாரு பேரை சொன்னதானே? நீங்க பேரை சொல்லி தானே கதைக்கணும். அந்த பேரை சொல்லி கதைங்க, அப்பதான் நீதிமன்றத்துல என்னன்னு சொல்லி தெரியும்.
பேர் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது. நான் குறித்த விடயத்தை சொல்கின்ற போதே அந்த விடயம் யாரோடு தொடர்பட்டது என்பது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் மிக தெளிவான ஒரு விடயம். எனவே மீள் குடியமர்த்தக்கூடிய வாய்ப்பு அந்த அமைச்சு பெற்றிருந்த சந்தர்ப்பத்தில் கூட தனக்கு கீழால் அந்த அமைச்சு இருக்கின்ற போது கூட அந்த பாதை சம்பந்தமான விடயங்களை சிறப்பான முறையில் செய்து. அதே போன்று இன்னொரு விடயத்தையும் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ளார். தற்போது மீண்டும் நுரைச்சேலை பகுதியிலே சவுதி அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட 500 வீட்டு திட்டங்களை மீண்டும் அந்த வீட்டு திட்டம் சம்பந்தமாக அந்த வீட்டு திட்டத்தை மக்களுக்கு பெறுவதற்கு தடையாக சூழ்ச்சி செய்த ஒரு அரசியல்வாதி, கிழக்கிலே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. நான் பெயர் குறிப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது, அனைவரும் அறிந்தவர். நான் அந்த சந்தர்ப்பத்திலே அமைச்சு பதவியை ஏற்றிருந்த பேரியல் அஷ்ரப் அவர்களோடு கூட இது சம்பந்தமான விடயங்களை கேட்டறிந்தேன். யார் உண்மையிலே அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை கிடைக்காமல் இருப்பதற்காக தெற்குள்ள இனவாதிகளை தூண்டி அங்கு போராட்டங்களை மேற்கொண்டு அதற்கு தடையாக இருந்தார்கள். எனவே எப்போதும் அரசியல் செய்கின்ற போது மீண்டும் அந்த வீட்டு திட்டத்தை பற்றி இந்த அரசாங்கம் பல்வேறு இடங்களில் கதைத்து நியாயமாக அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்ற போது அந்த வீடுகள் அந்த மக்களுக்கு சென்றடைந்தால் மீண்டும் தனக்கு அரசியல் செய்ய முடியாதோ என்ற அச்சத்தின் காரணமாக அதற்கு மீண்டும் இனவாத ரீதியாக சில செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். எனவே முஸ்லிம் சமூகத்தில் எப்போதும் அரசியல் காவலர்களாக தலைவர்களாக காட்டிக்கொண்டு சமூகத்தை எப்போதும் பிழையான இடத்துக்கு பிழையான முறையிலே நடைமுறைப்படுத்தி சமூகத்திற்கு கிடைக்க வேண்டிய விடயங்களை அவர்கள் கிடைக்க பெறாமல் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதே போன்று இன்று நான் பொறுப்பாக இருக்கக்கூடிய எனது அமைச்சு, குறிப்பாக முஸ்லிம் கலாச்சார திணைக்கள அலுவலர்கள் அமைச்சு, நான் ஒரு விடயத்தை குறிப்பிடுகின்றேன். பொதுவாக பள்ளிவாயல்கள் என்பது அரசியல் சார்ந்து இருக்கக்கூடாது, ஆனால் துரதிருஷ்டவசமாக அரசியல்வாதிகள் அவர்களது பலத்தை பயன்படுத்த மதஸ்தலங்களையும் பயன்படுத்துகின்ற ஒரு கேடுகட்ட நிலையிலே காணப்பட்ட, எனவே அதனை கண்டிப்பாக இந்த ஆட்சியினூடாக அதை மாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம் என கூறிவிடுகிறேன். நன்றி.
ஸ்தூதி ஒபத்துமான்ட்டு.